அன்பிலனவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 7 வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இந்திய தமிழோசையில் முதல் செய்தியறிக்கை. பின்னர் தொடர்ந்து செய்தியரங்கத்தில், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று திடீரென சென்னையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல் நலம் குறித்து விசாரித்திருப்பது குறித்த செய்தி.
The chief minister is improving and she is going to be all right. That's what the doctors say. I want to give maximum energy to Jayalalitha ji so that she gets well soon.
இலங்கையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் இன்று கொழும்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறித்த செய்தி. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழியலம் பருதி.
சிரியா அரசுக்கு ஆதரவான ரஷ்யாவின் செயல்பாடுகளுக்காக போர் குற்றங்களுக்கான புலனாய்வை கோருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்திருக்கிறார்.
Russia and the regime owe the world more than an explanation about why they keep hitting hospitals.
அலப்போ நகரில் உள்ள பொதுமக்களை பயமுறுத்தி மக்களின் ராணுவ இலக்கிற்கு எதிராக வரும் யாராக இருந்தாலும் கொன்று விடுகின்ற இலக்கை போர் உத்தியாகவும் ரஷ்யாவும் சிரியாவும் வைத்திருப்பதாக கெர்ரி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக அலப்போவில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஐநாவின் புதிய திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்தது. ஆனால் அவ்வாறு சரணடைவது கௌரவ குறைவானதாக இருக்கும் என்று ஜிகாதி படைப்பிரிவு நிராகரித்திருக்கிறது.
ரஷ்ய இராணுவம் சிரியாவில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் ஒப்பந்தத்துக்கு ரஷ்ய நாடாளுமன்ற கீழவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஓராண்டுக்கு முன்னால் சிரியாவின் அதிபர் அசாத்துக்கு ஆதரவாக போரில் ரஷ்யா தலையிட தொடங்கிய போது சிரியாவில் தற்காலிகமாக ஹெர்மேம் என்ற இடத்தில் விமானத்தளம் அமைக்கப்பட்டது. சிரியாவில் நீண்டகால திட்டங்களை ரஷ்யா கொண்டுள்ளதை மேற்குலகிற்கு தெரிவிக்கின்ற சமிக்கையாக இந்த முடிவு உள்ளது என்று மாஸ்கோவில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எல்லைக்கு வெளியே பிற இடங்களில் இராணுவ நிலைகளை நிறுவுவதையும் ரஷ்யா கருத்தில் கொண்டுள்ளதாக துணை பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தார்.
கொலம்பிய அதிபர் யுவான் மனுவல் சான்ட்ரஸ் தன்னுடைய நோபல் பரிசு பார்க் கொரில்லாக்களுடனான அமைதி முறையில் உதவும் என்று கருத்து தெரிவித்துள்ளார்.
கொலம்பியானோஸ், este premio es de ustedes. Es por las víctimas.
கொலம்பிய அதிபர் யுவான் மனுவல் சான்ட்ரஸுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 4 பார்க் போராளிகளுடன் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் கையெழுத்திட்ட அமைதி ஒப்பந்தத்திற்காக நார்வே நீதிபதிகள் அவரை பாராட்டியுள்ளனர். ஆனால் கடந்த வாரம் நடந்த கருத்தரையும் வாக்கெடுப்பில் கொலம்பிய மக்களால் அந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஹெய்டியை தாக்கிய மேத்யூ சூறாவளியில் குறைந்தது 400 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புயலின் முழு தாக்கம் வெளிப்பட இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று ஐநாவின் நிவாரணக் குழுவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். ஹெய்டியின் தென்மேற்கு தீபகரத்தை மேத்யூ சூறாவளி தாக்கியுள்ளது. அங்குள்ள முக்கிய நகரமான ஜெரிமி கிட்டத்தட்ட அழிந்துள்ளது. மேலும் தெற்கு பகுதியில் 1000 வீடுகளும் அழிந்துள்ளன. இந்த நிலையில் மேத்யூ சூறாவளி அமெரிக்க மாகாணமான புளோரிடாவின் கடற்கரை பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அது இன்னும் கரையை கடக்கவில்லை. புளோரிடாவில் பலமான காற்று மற்றும் கடுமையான மழை பெய்து வருகிறது. அமெரிக்காவின் பல மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஈராக் நிலப்பரப்பிலிருந்து துருக்கி படைகள் வாபஸ் பெற வேண்டும் என்ற அதன் கோரிக்கை அபாயகரமானது மற்றும் ஆத்திரமூட்டும் செயல் என்று துருக்கி தெரிவித்துள்ளது. வட ஈராக்கில் தங்கள் நாட்டுப் படைகள் பயனுள்ள வேலைகளை செய்து வருவதாக துருக்கி பிரதமர் பினாலி இல்ட்ரீம் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் பிடியில் உள்ள மோசுல் நகரை மீண்டும் கைப்பற்ற வட ஈராக்கில் உள்ள துருக்கி ராணுவ தளத்தில் உள்ளூர் படையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பல மாதங்களுக்கு முன்பு தங்களுடைய அனுமதியின்றி துருக்கி படையினர் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாக ஈராக் கூறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று திடீரென சென்னையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்துள்ளார். அது குறித்தும் மூத்த தமிழக அமைச்சர்கள் இன்று ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளது குறித்தும் செய்திகளை தருகிறார் முரளிதரன்.
தமிழக அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர்களான நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இன்று மாலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசியுள்ளனர். தமிழக தலைமைச் செயலாளர் பி ராம் மோகனராவும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அமைத்திருக்கும் காவிரி உயர்மட்ட குழு தமிழகத்தை பார்வையிட வரவிருக்கும் நிலையில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து ஆளுநர் கேட்டதாகவும், பொதுப்பணித்துறை அமைச்சர் அது குறித்து விளக்கமளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது மருத்துவமனையில் உள்ள முதலமைச்சரின் உடல்நலம் குறித்தும் ஆளுநர் விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசின் தற்போதைய நிர்வாகம் குறித்து ஆளுநர் கேட்டறிந்ததாகவும், அது குறித்து தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் விரிவாக எடுத்துக் கூறியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மூத்த அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு இன்று காலையில் திடீரென வந்த காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். தில்லியில் இருந்து தனி விமானத்தின் மூலம் சென்னை வந்த ராகுல்காந்தி காலை 11:30 மணியளவில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்தார். மருத்துவமனைக்குள் சென்ற ராகுல்காந்தி 45 நிமிடங்களுக்கு பிறகு வெளியில் வந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னுடைய ஆதரவையும் காங்கிரஸ் கட்சி தலைவரின் ஆதரவையும் முதல்வருக்கு தெரிவிக்கவே வந்ததாக கூறினார். ஜெயலலிதாவை நேரில் சந்திக்க முடிந்ததா என்பது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. ராகுல்காந்தி மருத்துவமனைக்கு செல்லும் போது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசரும் உடன் சென்றார். ராகுல்காந்தி ஜெயலலிதாவை சந்தித்தாரா என்று பிபிசி கேட்டபோது, ராகுல்காந்தி தெரிவித்த தகவல்களுக்கு மேல் தன்னால் எதுவும் சொல்ல முடியாது என்று கூறினார் திருநாவுக்கரசர்.
முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய அரசால் அமைக்கப்பட்ட காவிரி உயர் தொழில்நுட்ப குழு இன்று கர்நாடக மாநிலத்தில் தனது சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளது. அது குறித்து பெங்களூரில் உள்ள செய்தியாளர் முத்துமணியனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
உச்சநீதிமன்றத்துடைய ஆணையின்படி காவிரி நதிப்படுகை பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்திய நதிநீர் ஆணையத்தினுடைய தலைவர் சிஎஸ்ஜா தலைமையில் ஒரு காவிரி உயர் தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் எஸ் கே பிரபாகர், புதுச்சேரி, கேரளம் மற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், முதன்மை அதிகாரிகள் எல்லாம் இதுல பங்கேற்றிருக்காங்க. இவர்கள் இன்று பெங்களூர்ல கூடி காலையில் வந்து கர்நாடகத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் எம்பி பாட்டில் அவர்களை சந்தித்து பேசினார்கள். அப்போது எம்பி பாட்டில் அவர்கள் கர்நாடகத்துறை நிலை, கர்நாடகத்தின் காவிரி நதிப்படி பகுதியில் உள்ள நில சூழ்நிலை, விவசாயிகளுடைய நிலுவைப்பயிருக்கு நீர் இல்லாத ஒரு குறை மற்றும் குடிநீருக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர்களுக்கு குடிநீருக்கு தேவையிருக்கின்ற தண்ணீர் இருப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மற்றும் காவிரி நதிப்படி அணைகளில் தற்போதுள்ள சூழ்நிலை, அதனால தண்ணீர் இருப்பு குறைந்துள்ளது, இது போன்றவைகள்லாம் வந்து அவர் எடுத்து சொன்னார்.
பாசன பகுதிகளில் இன்று எந்தெந்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் பார்வையிட்டார்கள், அது இது தொடர்பாக அவர்கள் ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறார்களா?
மண்டியா மாவட்டத்தினுடைய மத்தூர் மற்றும் மலவள்ளி தாலுகா அந்த பகுதிகளில் வந்து இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அங்குள்ள விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டிருந்தார்கள். நிலுவை பயிருக்கு தண்ணீர் இல்லாத நிலையை அவர்கள் பார்த்தார்கள் மற்றும் அவர்கள் அந்த காய்ந்து போன பயிர்களையும் அவர்கள் பார்த்தார்கள். அங்குள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்களும் அவர்கள் பார்வையிட்டு அங்குள்ள சூழ்நிலை ஆய்ந்திருந்தார்கள். அது குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜிஎஸ்ஜா அவர்கள், இங்கே பார்க்கும்போது சூழ்நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது, இங்கே வறட்சியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது, ஆனால் இன்றைக்கு பார்த்ததை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒரு முடிவு பெற முடியாது, இன்னும் 2 நாட்கள் நாங்கள் கர்நாடகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கும் சென்று அங்குள்ள சூழ்நிலையும் அறிந்து கொண்டு பின்னர் நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்று கூறினார்.
இப்ப இந்த குழுவினர் வந்து நாளை வந்து எந்தெந்த பகுதிகளை பார்வையிட இருக்கிறார்கள்?
அவர்கள் நாளை காலை வந்து கிருஷ்ணா சாகர் அணை, அதை ஒட்டியுள்ள நதிநீர் படுகையினுடைய பகுதிகள், கிராமங்கள் மற்றும் ஏரிகளை பார்வையிடுகிறார்கள். அங்கிருந்து ஆசன் மாவட்டத்தில் ஏமாவதிக்கு சென்று அந்த அணை பகுதியும் பார்வையிட்டு அங்குள்ள பாசன பகுதிகளும் பார்வையிடுகிறார்கள். அங்கிருந்து நாளை மறுநாள் கபினி மற்றும் ஹாரங்கி நதியும் அவர்கள் பார்வையிட்டு பின்னர் அங்கிருந்து அவர்கள் மேட்டு தமிழர்களுடைய மேட்டூர் அணைக்கு சென்று அங்கு பார்வையிட இருக்கின்றார்.
பெங்களூர் செய்தியாளர் முத்துமணி. அடுத்ததாக, கணவனின் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக செல்ல வேண்டும் என்று மனைவி வற்புறுத்தினாலும் கொடுமைப்படுத்துதல் பிரிவில் விவாகரத்து பெற கணவனுக்கு உரிமை உண்டு என இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இந்தியாவில் திருமணமான பெண்கள் கணவன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என சமூக ஆர்வலரும் பெண்ணியவாதியுமான சுதா ராமலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
ஒன்று தனி மனித சுதந்திரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமூக பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பக்கம். இதுல வந்து சமூக பொறுப்பு, குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றோர்களை பேணி காப்பது பொறுப்பாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்பெஷலி நம்முடைய நாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேலை நாடுகள் மாதிரி 10-14 வயசுக்குள்ளேயே குழந்தைகள் தனியாக போய் தனக்கு தானே சம்பாதித்துக் கொண்டு தன்னை தானே படிக்க வைத்துக் கொண்டு வேலைக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு நம்மள போஸ்ட் கிராஜுவேட் ஆக்குற வரைக்கும் நம்முடைய பெற்றோர்களுடைய பேரசைட்டா தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், அவர்களுடைய எல்லா சேமிப்புகளும் அந்த குழந்தைகளுக்காக செலவிடும் போது அதுவும் முக்கியமாக நம்முடைய சமூகத்துல ஆண் குழந்தைகளுக்காக தான் அதிகமாக தள்ளிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில இத வந்து ஒரு டெபாசிட் ஆக கூட அதை நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஃபியூச்சருக்கு இந்த குழந்தை தான் நம்மளுக்கு வந்து பாதுகாக்க போகிறது, அதனால எல்லாத்தையும் நான் அந்த குழந்தைக்கு சொல்ல முடியுதுன்ற மாதிரியான ரீதியில போகுது. அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண் மகனை அவனுடைய குடும்பத்திலிருந்து நீக்கி கொண்டு வருவது என்பது கொடுமையான ஒரு செயலாகத்தான் பார்க்க முடியும்.
ஒரு பெண் குழந்தை மட்டுமே இருக்கும் பெற்றோர்களுக்கு அந்த பெண் மட்டும்தான் அந்த பெற்றோரை காப்பாற்ற முடியும். அந்த கோணத்தில் வந்து இப்போ நீதிமன்றம் வந்து பார்க்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
பர்டிகுலர் வழக்கை பற்றி தான் அவங்க பேசுறாங்க. நம்ம வந்து மற்ற பெற்றோர்களை பற்றி பேசவில்லையா, இல்லை ஏன் பேசல அப்படின்னு நம்ம இதுல கேட்கவே முடியாது. குரூவல்டி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ், அப்படித்தான் பார்க்கலாம். இது வந்து அதனால வந்து பெண்களுக்கு வந்து தனிமனித சுதந்திரம் இல்லையா, அவங்க வந்து தனிமையா இருக்கணும்னு கேட்கறது நியாயமற்ற ஒன்றா அப்படின்லாம் நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமாக ஒவ்வொரு வழக்கும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறும்.
கணவனுடைய பெற்றோருடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து நிர்பந்திப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாதா?
இல்லைங்க, இதுல வந்து நிர்பந்திக்கிறதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு கேஸையும் ஒன்னு தனித்தனியா நம்ம படிக்க வேண்டியிருக்கு. சமமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற இடத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெற்றோர்களுக்கு கணவன் மனைவி தனியாக இருந்தா அதை கொடுமையா நம்ம நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
சமூக ஆர்வலர் சுதா ராமலிங்கம். இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மலையகத்தில் தொடரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று வெள்ளிக்கிழமை தலைநகர் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்த செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று தலைநகர் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மலையக சமூக ஆய்வு மையத்தின் ஏற்பாட்டில் புறக்கோட்டை ஐந்திலாம்பு சந்தியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொழும்பில் பணிபுரியும் பெரும் எண்ணிக்கையிலான மலையக ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தங்கள் உறவுகளுக்காக குரல் எழுப்பினார்கள்.
இன்று பட்டினியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே கொழும்பிலே இருக்கின்ற அவருடைய உறவுகள், அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காக எவ்வாறு குரல் எடுக்க முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த போதுதான் இன்றைய நாளிலே பெற்றோருடைய போராட்டத்திற்காக அவர்கள் வலு சேர்ப்பதற்காக இன்றைய நாள் இங்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.
இதேவேளை மலையகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. தங்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க மலையக அரசியல் மற்றும் தொழிற்சங்க தலைமைகளின் ஒருமித்த செயல்பாட்டின் அவசியம் பற்றியும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது வலியுறுத்தப்பட்டது.
தொழில்துறை அமைச்சர் 730 ரூபாய் சம்பளத்துக்கு முதலாளி மாற சம்பளமும் தோட்ட கூட்டு கமிட்டியும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது என்னளவு உண்மை எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு 1000 ரூபாய் கட்டாயம் அடுத்த சம்பளமா வேணும், 24 நாள் வேலை வேணும், 730 ரூபாய் சம்பளம் தாராட்டு 3 நாள் வேலை கொடுத்து மத்த நாள் கை காசு வேலையெல்லாம் நாங்க செய்ய தயாரா இல்ல. இந்த சம்பள பிரச்சனைய எங்களுடைய கூட்டு கமிட்டி அங்க வகிக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் கெபினட்ல இருக்கிற அமைச்சர் மாறும் ஒன்னு சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஒன்னா இறங்கி இருக்கிற மாய்க்க தொழிற்சங்கங்களும் ஒன்னு சேர்ந்து எங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை பேசி கொடுக்கணும், இதை நாங்க வலியுறுத்தி கூறிக்கொள்றோம்.
இதேவேளை 730 ரூபாய் நாட்சம்பள உயர்வு தொடர்பாக இதுவரை எந்த ஒரு தரப்பும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர். உதயகுமார். அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அமைச்சர் ஃபௌசிக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இது குறித்து கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அமைச்சர் AHM ஃபௌசிக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் 2010 முதல் 2012 வரையிலான காலப்பகுதிக்குள் நெதர்லாந்து அரசாங்கத்தினால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றை அமைச்சர் தனது தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வை இதன் மூலம் அமைச்சர் ஃபௌசி அரசாங்கத்துக்கு சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி குற்றப்பத்திரிகைகளை கையளிப்பதற்காக அமைச்சருக்கு எதிர்வரும் 28 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய செய்தியை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.